இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்கள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட மனுவியல் பாடத்தில் தேவன் மனிதனை பரீட்சித்த காரியத்தை குறித்தும் அதிலே மனிதன் தந்த பதிலை குறித்தும் சிந்திக்க இருக்கின்றோம். தேவன் மனிதனை சோதித்தறிந்தார், பரீட்சித்து பார்த்தார் என்று நாம் இந்த நிகழ்வின் மூலமாக ஆதியாகமத்தில் பார்க்கிற இந்த நிகழ்வின் மூலமாக அறிந்து அதிலே மனிதன் எவ்விதமாக வெற்றி பெற்றானா தோல்வி அடைந்தானா என்பதை அறிந்து அதிலே சில காரியங்களை நாம் இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவன் மனிதனை பரீட்சித்தார் என்பதை நம்ம ஆதியாகமம் புத்தகத்தில் அறிய முடிகிறது. அவர் இன்றும் மனிதனை பரீட்சிக்கிறார். அவன் தன்னுடைய சித்தம் செய்வானா என்பதை பார்க்கிறதிலே தேவன் விருப்பமுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். ஆக அன்றும் முதல் மனிதனை தேவன் பரீட்சித்து பார்த்தார். அந்த பரீட்சையானது பரீட்சிக்கப்படுபவரிடமிருந்து ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள நடத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது வேதத்திலிருந்து. அதாவது தேவன் பரீட்சை செய்தார், அதனால அந்த பரீட்சிக்கப்படுபவர் ஏதோ காரியத்தை தேவனிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தாரு. தேவன் ஆதாமை சிருஷ்டித்த பின்பு அவனுக்கு ஒரு தெரிவு செய்யும் காரியத்தை விட்டு வைத்தார், சுய சித்தத்தை கொடுத்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் சரியானவற்றை தெரிவு செய்தால் அதற்கான பலனை பெற்றுக்கொள்வான், பிழையானதை தெரிவு செய்தால் அதற்கான தண்டனையை பெற்றுக்கொள்வான். இந்த நிபந்தனையின் அடிப்படையிலே அந்த பரீட்சை அமைந்திருந்தது. ஆதியாகமம் 2:8-17 வரை உள்ள வாக்கியங்களின்படி தேவன் ஆதாமிடமும் ஏவாளிடமும் ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று கூறியிருந்தார். அதற்கான காரணத்தை அவர் ஆதாம் ஏவாளிடம் கொடுக்கவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏன் சாப்பிட வேண்டாம்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற விளக்கத்தை கர்த்தர் ஒன்றும் கொடுக்கவில்லை. அப்படி அவர் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் தேவன், கர்த்தர், அவர் ஏதோ விரும்புகிறார். ஆதாம் ஏவாளிடம் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் இந்த பரீட்சையை வைத்தார். பிரியமானவர்களே, இன்று கூட நம்முடைய வாழ்வில் நடக்கிற விஷயங்களுக்கு ஏன் எதற்கு என்று தேவன் விளக்கம் தர வேண்டும் என்று அவசியம் ஒன்றும் இல்லை. மட்டுமல்ல, ஏன்னு கேட்க நமக்கு உரிமையும் இல்லை. தேவன் அவ்விதமாக நம்மை படைத்திருக்கிறார். ஏனெனில் அவர் ஆண்டவர், தேவன் நம்முடைய எஜமான், நம்மை படைத்த கர்த்தர். ஏன் தேவன் மனிதனை பரீட்சித்தார்? இந்த கேள்விக்கு நாம் பதிலை இப்பொழுது கண்டுபிடிக்க போகிறோம். தேவன் ஏன் மனிதனை பரீட்சித்தார்? ஒன்று, சரியானவற்றை தெரிவு செய்யும் ஆற்றலோடுதான் தேவன் மனிதனை படைத்திருந்தார். மனிதன் பாவம் செய்வதை தெரிவு செய்யாதபடி இருப்பதே தேவனுடைய விருப்பமாக இருந்தது. அவன் அவரை மதிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய வாஞ்சையாக இருந்தது. தேவ வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும், பாவத்தை தெரிவு செய்யாமல் தேவனுக்கு கீழ்ப்பணிந்திருப்பதை தெரிவு செய்ய வேண்டும் என்று தேவன் ஆவலுடையவராக அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார். இன்று கூட மனிதன் தன்னை நேசிக்கவும் தனக்கு சேவை செய்யவும் வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. 2வது காரியம், மனிதன் தன் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா அல்லது கீழ்ப்படிய மாட்டானா என்பதை கர்த்தர் அறிய விரும்பினார். அவர் அவனை படைத்ததினால் அவனை பரீட்சிக்கும் உரிமையும் அவருக்கு இருந்தது என்பதை நாம வேதத்தில் பார்த்து புரிந்து கொள்ள முடியும். 3வது காரியம், இறைவன் எதை செய்தாரோ அவற்றையெல்லாம் மனிதனுடைய நன்மைக்காகவே செய்தார். அவன் பாவம் செய்வதை தெரிவு செய்தபடியால் சகல மனிதரையும் தேவனை விட்டு பிரிந்து போகும்படி செய்தான் என்று நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். அன்று ஆதாம் செய்தது போல இன்றும் மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான். நீங்களும் நானும் கூட ஒரு காலகட்டத்திலே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ அப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற இடத்திற்கு வந்துவிட்டோம், தேவனுடைய சித்தம் செய்கிற இடத்திற்கு வந்துவிட்டோம். மட்டுமல்ல, எதை செய்தாலும் கர்த்தர் என் வாழ்விலே நன்மைக்காகத்தான் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்கிற இடத்தில் இப்பொழுது இருக்கிறோம். ஆனால் முன்பு அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பாவம் செய்வதை இப்போ விட்டு விட்டு தேவனுக்காக நீதி செய்வதை தெரிந்து கொண்டோம். அப்போ பழைய மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதை தெரிவு செய்தபடியினால அவங்க மனுக்குளம் முழுவதையும் தேவனை விட்டு பிரித்து விட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் இதற்காக மனிதனை பரீட்சித்தார் என்று பார்க்கிறோம். மூன்று காரியங்களை கூறினேன், நீங்கள் நன்றாக இதை புரிந்து கொள்ள முடியும், எளிதான காரியம்தான். சரி, அடுத்த தலைப்பு, இந்த பரீட்சையில மனிதன் என்ன செய்தான், அவன் தந்த பதில் என்ன என்று நாம் சற்று பார்க்க இருக்கின்றான். தேவன் இப்படிப்பட்ட கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு பரீட்சை வைத்தாரே, இந்த பரீட்சையில மனிதன் என்ன பதில் கொடுத்தான்? பிசாசானவன் ஆதாமையும் ஏவாளையும் பாவத்தில் விழும்படி சோதிப்பதற்கு தேவன் அனுமதி கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. ஏன்னா அனுமதி கேட்ட பிறகுதான் பிசாசு உள்ளே நுழைய முடியும். தேவனை தாண்டியெல்லாம் வந்துவிட முடியாது. ஒருவேளை இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கிற விஷயம், பிசாசானவன் எங்கிருந்தோ இல்லாவிட்டால் தேவனுடைய கண்களை தாண்டி நம்முடைய வாழ்விலே நுழைந்து விடுவதாக நாம் நினைக்கின்றோம். பிசாசானவன் தேவ கட்டுப்பாட்டையும் மீறி தேவ வல்லமையும் மீறி அதிக வல்லமை உடையவனாக இருக்கிறது போல இன்று நாம் சிந்திக்கும் இடத்திற்கு வந்துவிட்டோம். அப்படித்தான் சில போதனைகள் வந்து விடுகிறது. ஆகவே நாம் தவறு செய்து விடுகிறோம். ஆனால் அவன் அனுமதி கேட்டு தான் உள்ளே வர முடியும். தோட்டத்துக்கும் சரி, உங்கள் வாழ்விலும் சரி, பிசாசானவன் தேவனுடைய அனுமதி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நுழைய முடியாது. அப்போ தேவன் இந்த ஆதாம் ஏவாளையும் பாவத்தில் பாவத்தில் விழும்படி சோதிப்பதற்கு தேவன் அனுமதித்தார் என்று சொல்வதை விட, இந்த காரியத்தை அவன் வசனத்துக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை சோதித்தறிவதற்கு இந்த பிசாசானவனை தேவன் அனுமதித்தார். இந்த சோதனையில் அவர்கள் பிசாசை பின்பற்ற முன்வந்தார்கள் என்பது தான் தோல்வியான விஷயம், நமக்கு வருத்தமான விஷயம். தேவனுடைய பரீட்சையில் இந்த ஆதாம் ஏவாளும் தோல்வியுற்று போனார்கள். சகல மனிதரும் ஆதாமையும் ஏவாளையும் போன்றவர்கள்தான் என தேவன் அறிவார். இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. ஆதாம் ஏவாளை போல தான் மனிதர், எல்லா மனிதரும் அப்படி தான் இருக்கிறாங்க. சகலரும் ஆதாம் ஏவாளுக்குள்ளாக பாவம் செய்து தேவனுடைய பரீட்சையில் சித்தி பெறாமல் போய்விட்டார்கள் என்பதுதான் உங்களுக்கும் எனக்கும் வருத்தமான விஷயம். அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் தங்கள் நம்பிக்கையை வைக்கும் போது தான் பரீட்சையில் வெற்றி பெற முடியும். மனிதர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, நமக்கு அவருடைய அன்பு தேவையாக இருக்கின்றது. மனிதன் பாவத்தில் விழும்போதும் அவர் தம் அன்பை அவன் மேல் காண்பிக்கிறார் என்றே நாம் ரோமர் 5:20-21 போன்ற வசனங்களில் பார்க்க முடிகிறது. நீங்கள் பாவத்தில் விழுந்த நிலையிலும் கூட தேவனுடைய அன்பு உங்களை தேடி வருகிறது. உங்கள் மேலே என் மேலே அவர் எரிச்சலை காமிக்காம, கோபத்தை காண்பிக்காம, அரவணைப்பை காண்பிக்கிற ஒரு தேவனாக, அந்த பாவத்தில் விழுந்த சூழ்நிலையிலும் உங்களை தேடி வருகிற ஒரு அன்பான தேவன் தான் நம்முடைய கர்த்தர். பிரியமானவர்களே, தேவன் பரீட்சித்த இந்த பரீட்சையில் மனிதன் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தான் என்றே பார்க்கின்றோம். மனிதன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட வேளையில் பிசாசானவன் தேவ சமூகத்திலிருந்து ஏற்கனவே தள்ளப்பட்ட நிலையில் இருந்தான் என்று நாம் லூக்கா 10:18 ஏசாயா 14:12-15 வரை உள்ள வசனங்கள், எசேக்கியேல் 28:17, வெளிப்படுத்தின விசேஷம் 12:4-9 போன்ற வசனங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆக மனிதன் சிருஷ்டிக்கப்படும் முன்னரே பிசாசானவன் கீழே தள்ளப்பட்ட நிலைமையிலே இருந்தான். அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? பெருமையே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாய் இருந்தது என்று நாம் 1 தீமோத்தேயு 3:6 பார்க்கிறோம். அப்போ பிசாசானவன் வீழ்ச்சியுற காரணம் பெருமை. வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக உங்க வாழ்வில் என் வாழ்வில் பெருமை வந்ததானால் அது பிசாசனுடைய குணமாயிருக்கிறது. மட்டுமல்ல, இந்த குணமுடையவர்களுக்கு எதிராக தேவன் நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. எதிர்த்து நிற்கிறார். என்ன ஒரு கஷ்டமான நிலைமை பாருங்க. பெருமையான குணத்துக்கு மட்டும்தான் தேவன் எதிர்த்து நிற்கிற நிலைமையில உங்களுக்கு எனக்கு எதிரே இருக்கின்றார் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பெருமை என்பதை நம்முடைய வாழ்வில் அகற்றிவிட்டு தாழ்ந்த சிந்தையோடு எப்பொழுதும் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, வீழ்ச்சியடைந்த சாத்தான் சிருஷ்டிப்புகளில் மகுடமாக திகழ்ந்த மனிதனையும் வீழ்த்தி தேவன் மேல் தனக்குள்ள வெறுப்பை காட்டவும் அவருடைய திட்டத்தை சீர்குலைக்கவும் தான் அவன் தந்திரம் செய்தான் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனிதனை வீழ்த்தணும், அது மூலமாக என்ன செய்யணும், தேவன் மேலுள்ள தன்னுடைய வெறுப்பை காட்டணும், தேவனுடைய திட்டத்தை சீர்குலைத்து விட வேண்டும் என்று அவன் தந்திரமாய் திட்டம் தீட்டுகிறான். ஆகவே அவன் திட்டத்துக்கு சர்ப்பத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தினான் என்பதை அறிந்து கொள்ளணும். சர்ப்பம் அப்படின்னா என்னது அப்படின்னு வேதாகமே நமக்கு விளக்கம் தருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 20:2 பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அப்படின்னும் நம்ம வாசித்து பார்க்கிறோம். அப்போ பிசாசு சர்ப்பத்தின் உருவில் வந்து அந்த தோட்டத்தில் வந்து ஏவாளிடம் பேசினான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ சாத்தான் இந்த பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான். சாத்தான் தன் ஏமாற்று வித்தைக்கு ஒளியின் வேசத்தை கூட தரிப்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம 2 Corinthians 11:14 வாசிக்கிறோம். ஆக அந்த பிசாசானவன் சர்ப்பத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைகின்றான். அப்ப சாத்தான் அப்படிங்கிறவன் சர்ப்ப வடிவில் இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்வதை விட இந்த சர்ப்பத்தை அவன் பயன்படுத்தினான் என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆக பலவீனமான அந்த ஏவாளை அணுகுவதற்கு இங்கே சர்ப்பத்தின் அந்த வேசத்தை எடுத்துக்கொண்டான், இல்லட்ட அந்த சர்ப்பத்தை பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி நாம அறிய முடிகிறது. 1 Timothy 2:13-14, 2 Corinthians 11:3, 1 Peter 3:7 போன்ற வசனங்களை பாருங்கள். அதனால அவன் சர்ப்பத்தினுள் பிரவேசித்து தன் வார்த்தைகளால் ஏவாளோடு பேசி அங்கே வஞ்சிக்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறான். அவன் கொண்டு வந்த சந்தேகம் தேவ வார்த்தை மீது. தேவ வார்த்தை மீது சந்தேகத்தை கொண்டு வருவதற்காக தேவன் உண்மையிலே இப்படி சொன்னாரா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறத நம்ம வேதத்துல வாசித்து பார்க்கிறோம். அப்ப அவன் கொண்டு வந்தது தேவ வார்த்தை மீது சந்தேகம். இன்னைக்கு அப்படின்னா தேவ வார்த்தை மீது சந்தேகத்தை கொண்டு வருகிற ஒரு காரியத்தை தான் பிசாசானவன் முக்கியமாய் செய்கின்றான். அது அவனுடைய சோதனைகளில் ஒன்று. உங்களுடைய அவிசுவாசத்தை தூண்டிவிட வேண்டும், அதுதான் அவனுடைய விருப்பம். அப்ப தேவ வார்த்தை மீது சந்தேகத்தை சாத்தான் இவ்விதமாக ஆதாம் ஏவாளிடம் கொண்டு வருகிறான். ஏவாளிடம் முதலாவது கொண்டு வருகிறான். தேவன் உண்மையிலே இப்படி சொன்னாரா என்றே அவன் கேட்டான். இது தேவனுடைய கட்டளைய முரண்படுத்தும் வாக்கியம். Ephesians 2:16 நாம கொஞ்சம் சற்று கவனித்து பார்க்கணும். நம்ம இந்த வசனத்துல இவ்விதமா வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் என்று இங்கே சொல்கிறார். ஆனால் அவன் கேட்கிறான், தேவன் உண்மையிலே இப்படி சொன்னாரா, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ என்று அவன் கேட்கிறான். அதை நாம் Ephesians 3:1 பார்க்கிறோம். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்கிறான். பாருங்க, தேவன் சொல்றார் சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கலாம், ஆனால் இவன் சொல்றான் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோன்னு கேட்கிறான். ஸோ இப்படிதான் வேத வசனத்தை முரண்பாடாக அவன் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறான். இன்றைய காலகட்டத்திலும் இதே காரியத்தை தான் பிசாசானவன் செய்து கொண்டு இருக்கிறான். தேவன் சொன்ன காரியத்தை தேவன் சொல்லலை அப்படின்னு சொல்கிற இடத்தில் இந்த அநேக உபதேசங்கள் வருகின்றது. வேதத்துக்கு முரணான உபதேசங்கள், கள்ள உபதேசங்கள் பெருகி இருக்குது இன்றைய காலகட்டத்தில். அவற்றையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று ஒரு பாரத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தபடியினால்தான் இந்த ஆன்லைன் பைபிள் காலேஜே நாங்கள் உருவாக்கினோம். ஏன்னா ஆன்லைனில் நாங்கள் பார்த்தோம், வாட்ஸ்அப்பில் கவனித்து பார்த்தோம், ஏகப்பட்ட கள்ள உபதேசங்கள். அப்போ இதை முறியடிக்கணும்னா நாமும் நல்ல உபதேசத்தை, வேதத்தின் அடிப்படையிலான உபதேசத்தை கொடுத்தாகணும் என்று நாங்கள் உணர்ந்தோம். என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் பலமாய் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை கொடுத்தார். ஆகவே விசுவாசத்தோடு ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நல்ல சத்தியத்தை நீங்கள் அநேகருக்கு கொடுக்க நீங்களும் பிரயாசம் எடுக்கணும். அநேகரை இந்த கோர்ஸுக்கு நேராக அறிமுகப்படுத்துங்க. பைபிள் காலேஜுக்கு நேராக நீங்கள் அட்லீஸ்ட் ஒருவர் ஒருவரையாவது நீங்கள் சேர்த்து விட்டால் இப்போ இருக்கிற மாணவர்களை விட இரண்டு மடங்கு மாணவர்கள் நம்முடைய கல்லூரியில் பயில்வார்கள். அவர்கள் அதிக பேர் பயில்கிறார்கள் என்று சொல்வதை விட அதிகமான பேர் இயேசுவுக்காய் ஆதாயப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நான் புரிந்து விசுவாசத்தோடு இதை நாம் செய்ய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சரி, பிசாசானவன் அன்று எப்படி செய்தானோ அதே காரியத்தை தான் இன்றும் செய்கிறான். தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாக அவன் காரியங்களை கொண்டு வருகிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை சந்தேகத்துக்கு இடமானதொன்று அப்படிங்கிற எண்ணத்தை ஏவாள் மனதில் பிசாசு ஏற்படுத்தவே இவ்வாறு கேட்டான். தேவ வார்த்தை உண்மையானதா, அது நம்பகமானதா அப்படிங்கிற சந்தேகத்தை பிசாசு அங்கே ஏவாள் உள்ளத்திலே தோற்றுவிக்கின்றான். அடுத்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் ஏவாளிடம் கோரினான். அப்படி கோரும்போது என்ன அர்த்தம், அதாவது இப்போது இருக்கும் நிலையை விட உயர்ந்த நிலையை நீங்க அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசையதான் அவன் தூண்டி விட்டான்னு நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாருமே நம்ம அப்படிதான் விரும்புகிறோம். இப்போது இருக்கிற நிலையை விட உயர்ந்த நிலையை அடைய தான் விரும்புகிறோம். ஆவிக்குரிய வாழ்வில் நல்லது, உலக வாழ்விலே இப்பொழுது இருக்கிற நிலையை விட ஒரு உயர்ந்த நிலையை நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லி அன்று வஞ்சித்தான் இன்றும் வஞ்சிக்கிறான். மட்டுமல்ல கண்கள் திறக்கப்படும் என்று கூறுகிறான். அதாவது அறிய முடியாதவைகளை அறியக்கூடிய நிலையை நீங்க அடைவீர்கள் என்று ஏவாளிடம் பிசாசானவன் பேசி வஞ்சிக்கிறான். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் அறிய முடியாதவைகளை அறிய தான் துடிக்கிறோம். அதனாலதான் நாங்கள் எப்பொழுதும் சொல்லுவோம், ஆவிக்குரிய ஆழம், வேதத்தின் ஆழத்தை அறியப்போகிறேன் அறியப்போகிறேன்னு நிறைய பேர் விழுந்து போனாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஆழம் ஆழம் என்று சொல்லி அவர்கள் ஏதோ அவங்களுக்கு புரிந்த காரியத்தை வைத்து கொண்டு ஆழமாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வேதத்துக்கு முரணான காரியத்தை இன்று அநேகர் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மக்களும் அநேகர் அந்த ஆழமான காரியத்தை தான் கற்றுக்கொள்ள அதிகமாய் விரும்புகிறாங்க. வேதம் தெளிவுபடக்கூடிய காரியத்தை நீங்களும் நானும் விசுவாசிச்சா போதும், பரலோக கர்த்தர் கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஆழமா வச்சிருந்தார்னா தேவன் அதை நமக்கு தெரிய வைக்கணும்னா நமக்கு புரிகிற வகையில எழுதி வைத்திருப்பார். கவலைப்படாதீங்க. அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் மிக தெளிவாக தான் தேவன் எழுதி வைத்திருக்கிறார் புரிந்து கொள்வதற்காக. ஆழம் என்று நம்ம தேடி அலைகிறது சில இடங்களில் ஆபத்தாய் போய் முடிந்துவிடும். சில பேர் சிவப்பு குதிரையின் ரகசியத்தை அறிய போகிறேன், ரதத்தின் ரகசியத்தை அறிய போகிறேன், அதை பார்க்க போகிறேன், இதை பார்க்க போகிறேன்னு சொல்லி என்று சபை சபையாய் அழைகிறார்கள். பிரியமானவர்களே, ரதத்தில் அது வரும்பொழுது வந்துட்டு போகுது நமக்கு என்ன, சிவப்பு குதிரை வரும்போது வந்துட்டு போகுது நமக்கு என்ன. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படணும், அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவருக்காய் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும், பிரயோஜனமுள்ள வாழ்வை நடத்தணும். உங்களுடைய அழைப்பை என் அழைப்பை நான் சரியாக நிறைவேற்றி போய்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இந்த பிசாசனவன் அப்படி தான் அன்று வஞ்சித்தான் பாருங்க. அதாவது அறிய முடியாத காரியங்களை அறியக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறுவீங்க, ஆகவே உங்கள் கண்கள் திறக்கப்பட நீங்கள் இந்த கனியை புசிக்கணும்னு சொல்லி இந்த பிசாசனவன் வஞ்சித்தான். மனிதனை ஏமாற்ற பிசாசு அன்று மயக்கிய முறை இதுதான். ஏவாளுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவள் சாத்தானுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்க ஆயத்தமாக இருந்தது தான். அவள் முதல்ல பேசும்போதே பிசாசானவன் பேச்சை கொடுக்கும் போதே அந்த பேச்சுக்கு பதில் தராமல் இருந்திருக்கணும், இல்லாவிட்டால் அதை கட் பண்ண பழகி இருந்திருக்கணும். சரியா, இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. அவங்ககிட்ட பேசுனா சில பெண்ணோடு இல்லாட்ட சில ஆணோடு பேசும் பொழுது அது நமக்கு தேவையற்ற ஒரு உணர்வை தூண்டுகிறது அப்படின்னு உணர்ந்தா கட் பண்ண பழகணும். இல்லை நான் தப்பிச்சிருவேன், நான் அதெல்லாம் மேற்கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேச இடம் கொடுக்கும் பொழுது தான் பாவம் பிறக்கிறது. எந்த இடத்தில் வேண்டுமானாலும் சரி, ஒரு விளைப்பெண் ஆண் அப்படின்னு சொன்னேன். இது போக சில மனிதர்கள் பாவத்துக்கு அழைப்பார்கள், சாராயம் குடிக்க கூப்பிடுவாங்க. அது முதல்ல அந்த பேச்சு வரும்பொழுதே அதை கட் பண்ணிவிட்டு வேணாம்ப்பா உனக்கும் எனக்கும் இந்த உறவே வேண்டாம், நான் போயிட்டு வரேன்னு அந்த மனுஷன் போனால் தப்பிச்சிருப்பான். ஆனால் இவன் சொல்லுவான், இல்லை 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 எனக்கு ஆசை இல்லைம்மா. பிறகு அவன் சொல்லுவான், இல்லைப்பா நீ ஒன்று குடிக்கண்டா, வந்து மிச்சர் மட்டும் சாப்பிட்டுட்ரு அப்படின்னு சொல்லி சும்மா கூப்பிட்டு போவான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வாடே அப்படின்னு அழைத்து கொண்டு போவான். பிறகு அங்கே போய் உட்காந்து மிச்சர் சாப்பிடுவார். பிறகு கொஞ்சம் நாளில் கொஞ்சம் குடிச்சு பார்ப்போம். பிறகு அப்படியே வீழ்ந்து போகிற நிலைக்கு உள்ளாவார்கள். அதைத்தான் இங்கேயும் பார்க்கிறோம். இந்த ஏவாள் அந்த பிசாசானவன் சோதனைக்கு வந்து நின்று பேச ஆரம்பித்தவுடன் பேச்ச நிறுத்தி இருக்கணும். ஆனா தொடர்ந்து கேட்க ஆயத்தமா இருந்ததுதான் ஏவாளின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம், ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள் என்று வாசிக்கின்றோம். அவனும் புசித்தான் என்றும் நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். பிசாசானவன் பேச்சுக்கு இடம் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவன் காண்பிக்கிற காட்சிகள் நிச்சயமாய் பார்வைக்கு இன்பமா இருக்கும். புசிப்புக்கு நல்லது போல புசிக்கு முன்னரே தோன்றும். புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சையை அது கொண்டு வருகிறதாகத்தான் இருக்கும். அடுத்து பிசாசின் கேள்விக்கு அவள், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 3:2-3 வாசிக்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 2:16 நீங்கள் பார்ப்பீர்களானால் தேவன் அப்படி தொட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூறியதாக அங்கே நீங்க வசனத்தை பார்க்க முடியாது. அப்போ இங்கே அவள் தேவனுடைய கட்டளைய சற்று மிகைப்படுத்தி கூறுவத நம்ம காண முடிகிறது. தேவ கட்டளையில இப்ப அவ கொஞ்சம் மாற்றத்தை செய்துட்டா பாருங்க. ஆம் பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் தேவன் சொல்லாததை சொன்னதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள், மிகைப்படுத்தி கூறுகிறார்கள். தேவன் சொன்னத ஆம் என்பதை ஆம் என்றே சொல்ல வேண்டும், இல்லை என்பதை இல்லை என்றே சொல்ல வேண்டும். அதில் அநேக மிகைப்படுத்தி கூறுதல் என்ற காரியம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது பிசாசானவனால் தூண்டப்பட்டு. அப்ப ஏவாள் இவ்விதமாக சற்று மிகைப்படுத்தி கூறுவதில் என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அவ இப்போ தேவனை விட்டு கொஞ்சம் விலகி சாத்தானுடைய மனப்பாங்க அவனுடைய சத்தத்தை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. மனிதர்கள் எப்பொழுதும் இப்படிதான் பாவத்துக்கு நேராக போகிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு மனிதர் பேசுகிறார் என்றால் அவர் முதலாவது பல கேள்விகளை அப்படிதான் இன்டைரக்டா கேட்டு பார்ப்பாரு. நீங்க அதுக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கிறீர்களோ அவ்வளவு தூரம் இடத்தை அவர் எடுத்துக்கொள்வார். அவர் சொல்கிற கருத்துக்கு நீங்க ஒத்து வர வர என்ன செய்வார், தன்னுடைய கருத்துக்கு முழுவதும் உங்களை கொண்டாந்து தான் செய்ய வேண்டும் என்று என்ன நினைக்கிறாரோ அதை உங்களை கொண்டு செய்து விடுவார். இதுதான் அன்றிலிருந்து பிசாசானவன் செய்கிற தந்திரம். அதுக்கு மனிதன் ஒரு பலியாடு போல ஆகிவிடுகிறான். இங்க அவ்விதமாக தான் இவளுடைய மனப்பாங்கு இப்ப மாறி இருக்கிறத பிசாசு நன்றாக புரிந்து கொண்டான். ஏன்னா கட்டளைய தேவன் சொல்லாததை சொன்னதாக இவள் சற்று மிகைப்படுத்தி கூறுகிற இடத்துக்கு வந்து விட்டாள். அப்படி வந்ததுனால தேவ கட்டளைய இவ விட்டு சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு செவி மடுக்க ஆரம்பித்து விட்டாள் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். சாத்தானோ தந்திரமான முறையில சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் அப்படின்னு சொல்கிறான். தேவன் மனிதனுக்கு எதிரானவர் என்று எண்ண வைப்பதே சாத்தானுடைய தந்திரமாய் அன்றும் இருக்கிறது என்றும் இருக்கிறது. ஏன்னா அவர் சாகவே சாவாயின்னு சொல்றாரு, இவன் சொல்றான் இல்ல நீங்க சாகவே சாவதில்லை, உங்க கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர் அதை அறிந்துதான் அப்படி சொல்லியிருக்கிறாரு. அவர் நல்ல தேவனா இருந்தா இப்படிலாம் சொல்வாரா என்ற அர்த்தத்தை இங்கே கொடுக்கின்றான். இன்று சாத்தானுடைய போதனைகள் என்று வருகிறதே அதனுடைய மைய கருத்தும் இதுதான். உங்கள் தேவன் பொல்லாதவர், அவர் மனிதனை முன்னேற விட அவர் விரும்பாதவர். ஆனா எங்க சாத்தானோ நல்லவர், அவன் சொல்றது நான் சொல்லல, எங்க சாத்தானோ எங்கள் தலைவரோ நல்லவர். அவர் என்ன விரும்புகிறாரு, மனிதன் இவ்விதமா முன்னேறணும்னு விரும்பிதான் தேவன் தடுத்து வைத்தத எங்க தலைவர் போய் தான் பேசி மனிதனை சாப்பிட வச்சாரு. அப்படி சாப்பிட்டதுனாலதான், அவ்விதமா தேவன் சொன்ன கட்டளையை மீறினதுனாலதான் இன்று அறிவியல் இவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்குது. மனிதன் சேட்டலைட்லாம் அனுப்புகிற அளவுக்கு முன்னேறுகிற அறிவை பெற காரணம் தேவனுக்கு எதிர்த்து இந்த கனியை புசிச்சதுனாலதான். ஆனா தேவனை பொல்லாதவர், அவர் இவ்விதமாய் தடுத்து நிறுத்த அவர் நினைத்தார், எங்கள் தலைவரோ அதை வெற்றி சிறந்தார்னு சொல்லி சொல்கிறது தான் அவங்க போதனை. இது நம்ம போதனை அல்ல. எவ்வளவு தூரம் வேதத்தை புரட்டி பேசுகிறார்கள் என்று கவனித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அப்ப தேவன் மனிதனுக்கு எதிரானவர். அதுதான் சாத்தான் கொண்டு வர விரும்புகிற எண்ணம். இந்த எண்ணம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட பலதரப்பட்ட வடிவங்களில் வருகிறது. அதைத்தான் நம்ம சாதாரணமாக சொல்றோம், கர்த்தாவே உமக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, நான் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன், உமக்கு கவலை இல்லையா ஐயா, உமக்கு எங்க தெரியும், நீர் வான உலகத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நான் அந்த பூமியில இந்த பாடுபடுறேன் அப்படின்னு சொல்கிறது ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? நீர் எனக்கு எதிரானவர், நீர் என் பட்சத்தில் இல்லை, என்ன நீங்க நேசிக்கல அப்படின்னு சொல்கிறதின் அர்த்தம்தான். என்ன வேதம் வாசிச்சு எண்ணத்தை கண்டோம், உபவாசம் இருந்துதான் எண்ணத்தை கண்டோன்னு சொல்கிறதும் இதே அர்த்தம்தான். தேவன் எனக்கு எதிரானவர், பிசாசானவன் இப்படிப்பட்ட எண்ணத்தை உங்களில் விதைக்க விரும்புகிறான். எல்லா மனிதர்களிடத்திலும் இன்று விதைக்க விரும்புகிற கருத்து இதுதான். பிரியமானவர்களே, சாத்தனுடைய தந்திரங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்கள். இந்த சோதனையிலே ஏவாள் பிசாசனுடைய தந்திரமான வார்த்தையை கேட்ட பின்பு வேறு எதுவுமே பேசவில்லை. பிசாசின் வார்த்தையை முழுவதும் சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று நம்ம யோசிக்க முடிகிறது, சிந்திக்க முடிகிறது. பிசாசின் வார்த்தையே அவளுடைய முழு மனதையும் நிரப்பி இருந்தன என்று நாம் சொல்ல முடியும். அவ அந்த வார்த்தையே சிந்தித்து கொண்டிருந்தா, எண்ணமெல்லாம் அதை சுற்றியே வந்து கொண்டிருந்தது. அவ தேவ வார்த்தையை சிந்தித்திருந்தான்னா அங்க விழுந்து போயிருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்லி நாம் உணர முடிகிறது வேதத்தில் இருந்து. அப்ப பாவ சிந்தனை வரும்போது நாம் உடனடியாக அதை அகற்றிவிட வேண்டும் என்பதை ஏவாளின் வீழ்ச்சியில் இருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். பிசாசின் வார்த்தையை சிந்திக்கும் போது பாவத்தில் விழுகிறோம், தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும் போது நாம் அதிலிருந்து வெளியே வருகிறோம். ஆனா பொதுவாக உள்ள நிலை எப்படி தெரியுமா? மனிதர்கள் மனிதனுடைய வார்த்தையை அதிகமாக சிந்திக்கிறாங்க. அந்த மனிதர் என்னுடைய வாழ்க்கையில இப்படி பேசிட்டார் பாருங்க, இனி அவருடைய முகத்துல கூட நான் விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அநேகரை நீங்க பார்த்திருப்பீங்க. மட்டுமல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக விதமாக சொல்லியிருந்தா கூட அதை மீண்டும் மீண்டும் நினைத்து நினைத்து, நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது என்னுடைய மாமா இப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி 20-30 ஆண்டுகள் ஆனா கூட அந்த குறிப்பிட்ட சில வார்த்தைகளை மனிதன் அப்படியே சிந்தனையில் கொள்கிறவனாய் இருக்கிறான். ஆனா பிரியமானவர்களே, தேவ வார்த்தை காலையில கேட்ட செய்தி கூட மறந்து போயிருது. அப்ப எப்படி இருக்கிறோம் பாருங்க, இதுதான் நிலை. நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் தோல்வியுற காரணம், மனித வார்த்தைகள் நிரம்புகிறது, பிசாசின் வார்த்தைகள் நினைவில் நிற்கிறது, ஆனா தேவனுடைய வார்த்தையோ நமக்கு நினைவில் இல்லை. அதையே அதிகமா சிந்திக்க சொல்லி தான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுது. ஆனா நமக்கு இரவும் பகலும் தியானிக்க முடியல, வேத வசனத்தை முக்கியமா வைத்து சிந்திக்க முடியல. இந்த ஏவாள் இந்த தேவ வார்த்தையை மட்டும், அவர் கொடுத்த கட்டளையை மட்டும் சிந்தித்து இருந்தால் விழுந்திருக்க மாட்டா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடத்தை ஏவாளின் வீழ்ச்சியில் இருந்து கற்றுக்கொள்வோம். எப்பொழுதும் வேத வசனத்தை சிந்திக்கிறவர்களாய் நாம் இருக்க ஒப்பு கொடுப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவ சிந்தனைகள் இப்பொழுதும் கூட நமக்கு பல விதங்களில் வந்து போய் கொண்டுதான் இருக்கிறது. அது வரும் பொழுதே அதை அகற்றிவிட முடிவு செய்வோம். அதை கூடு கட்ட விட்டுறக்கூடாது சிந்தனையில், அதாவது தலைக்கு மேலே குருவி பறக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த குருவி தலைக்கு மேல வந்து கூடு கட்டுற அளவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது என்று சொல்வார்கள். அப்ப கூடு கட்டி அதுல குடியிருந்து குஞ்சு பொறித்து இப்படியெல்லாம் நம்ம வளர விட்டோமானால் பாவ வாழ்க்கையில நாம வீழ்ந்து போயிடுவோம், அது பின்னே போய்விடுவோம் என்பதை நீங்க மறந்து போய்விடக் கூடாது. அப்ப இன்னைக்கும் கூட நமக்கு நன்மை எதுவென்றும் தீமை எதுவென்றும் அறிந்திருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு. மட்டுமல்ல, ஆதாமுக்கும் அதே போல ஏவாளுக்கோ வேதம் நன்றாக எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டு இருக்கல. தேவன் பேசின சில வார்த்தைகள் அவரிடத்தில் இருந்தது உண்மைதான், அதை சிந்தித்திருக்க வேண்டும். ஆனால் இன்று அதை விட அதிகமாக வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுமோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்றுதான் வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய சந்ததியாராகிய நாம அதிகமாய் கணக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன்னா அதிகமான வேத வார்த்தைகள் உலகிலே வருகிறது. 24 மணி நேரம் டிவி செய்தியில வருது, இன்டர்நெட்ல வேத பாடங்களுக்கு குறைவே இல்லை. எத்தனை ஆயுட்காலம் நமக்கு எடுத்தாலும் முழுசும் கேட்டு முடிக்க முடியாத அவ்வளவு செய்திகள். அப்ப வேத வார்த்தைகள் ஏராளமாய் கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம அவ்வளவு தூரம் கொடுக்கப்படும் பொழுது நம்மிடத்துல அதிகமாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப நமக்கு இன்று நன்மை எது தீமை எதுன்னு அறிந்திருக்கிற இடத்தில் இருக்கிறோம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றப்படுத்தி சொல்கிறது, நீ தப்பு செய்ற. அப்ப மனசாட்சி ஷார்ப்பா இருந்து நம்மை சுட்டி காட்டுகிறது. இதை குறித்து தான் நம்ம ரோமர் 5:15, 1 தீமோத்தேயு 1:19, 1 பேதுரு 3:16, அப்போஸ்தலர் 24:16, 1 கொரிந்தியர் 10:25, 25:27, 28 வசனங்களில் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயமே நமக்கு சுட்டி காட்டுகிற இடத்தில் இருக்கிறது. அப்போ குற்றமற்ற மனசாட்சி உள்ளவர்களாய் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. குற்றமற்ற மனசாட்சி, அப்போ குற்றமற்ற மனசாட்சி நம்மிடத்துல இருக்குதுனாலே நாம் தேவனுக்கு முன்பாக சரியா போய்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம், வேதத்தில் சிந்தித்தோம். நாம் ஒரு சில காரியங்களை இறையியல் உதவியோடு நம்ம சில முக்கியமான காரியங்களையும் இந்த பாடத்திலும் கேள்விப்பட்டோம். அப்போ நாம ஒருவேளை இந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்திருப்போம், இன்று எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை ஆதாம் ஏவாளின் இடத்தில் வைத்து சிந்தித்து பாருங்க. சரி, மனிதனுடைய கடமை என்ன? மனுவியலை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம், மனித இயலை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய கடமை என்ன? நம்ம பிரசங்கி 12:1 பார்க்கிறது போல மனிதன் சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும். மனிதன் சிருஷ்டிகரை நினைக்கணும். நம்மை படைத்த கர்த்தருக்கு நம்ம கனத்தையும் மகிமையையும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இயற்கையிலேயே நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறத நீங்க அறிய முடியும். மனிதனுக்கு பொதுவாக அப்படிப்பட்ட இயல்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தன்னை படைத்த கர்த்தரை தெரியாதபடி அவங்க போயிட்டு இயற்கையை ஒருவேளை வணங்குகிறாங்க, இல்லாவிட்ட எதையோ ஒன்றை வணங்குகிறாங்க. ஆனால் எண்ணம் ஒன்று தான். என்ன எண்ணம்னா, நம்மை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. நம்மை படைத்த ஒரு தேவன் இருக்கத்தான் செய்கிறார். அதைத்தான் அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னு சொல்லி பவுல் சுட்டி காட்டுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அறியப்படாத தேவன் அன தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு என்று உலகம் நம்புகிறது. பிரியமானவர்களே, அப்போ அந்த உணர்வு மனிதனுக்கு இருக்குது. எப்படியாவது நம்மை படைத்த தேவனை நம்ம கனப்படுத்தணும், மகிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் இயற்கையிலே இருக்குது. ஆனா இதுக்கு மத்தியில் என்ன தப்பு நடந்து விடுகிறது? பாவம் என்ற ஒன்று பிரிவினையை ஏற்படுத்தி தேவனுக்கும் நமக்கும் இடையில ஒரு மாபெரும் பிளவை ஏற்படுத்தி விடுகிறது. அது பாவம் நம்முடைய கண்களை மறைத்து விடுகிறது. நம்மை படைத்த கர்த்தரை கண்டுபிடிக்க முடியாதபடி இந்த பாவம் குருடாக்கி விடுகிறது. பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான், ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்ப தேவனை தேவன் என்று அறிய மனிதன் முற்படும் பொழுது அதை கண்டுகொள்ள முடியாத இடத்துல அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட இடத்துல மனிதன் இருக்கின்றான். பிசாசானவன் வஞ்சித்து வைத்து விட்டான். ஆனபடியினால் அவர்கள் தேவனை, சரியான தேவனை கண்டுபிடிக்க முடியாதபடி, ஆனால் ஏதோ ஒரு தேவன், ஏதோ ஒரு தெய்வம், அந்த வல்லமையை நாம் கனப்படுத்தணும் என்று சொல்லி மனிதன் அங்கும் இங்குமாய் தேடி அழைகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவனண்டை வந்த ஜனங்கள். நாம் தேவனை தேவனென்று அறிந்து அவரை ஸ்தோத்தரிக்கணும், மகிமைப்படுத்தணும். அதனால தான் நம்ம தேவனிடத்தில் வந்து மகிமையை கனத்தை செலுத்த எதிர்பார்க்கிறார்னு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மனிதன் இதை புரிந்து கொள்ளாதபடியினால்தான் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளாதபடி அவன் வழி விலகி போயிருக்கிறான் என்பதை நாம் புரிந்து தான் அவங்களுக்கு சொல்கிறோம். ஐயா, நீங்க தேவனை கண்டுகொள்ளுங்க, இந்த உலகத்தை சிருஷ்டித்த கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்கின்றோம். அப்போ மனிதன் தன் கடமையை உணர வேண்டும். பிரசங்கி 12:13 இவ்விதமாய் சொல்கிறது, காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே என்று வாசிக்கின்றோம். காரியத்தின் கடை தொகை, அதாவது மொத்த டோட்டல் என்ன தெரியுமா? தேவனுக்கு பயப்படணும், அவருடைய வேத வசனங்களை கை கொள்ளணும், அவர் வழியில செல்லணும், அவர் சித்தம் செய்யணும். இதுதான் எல்லா மனுஷர் மேலும், குறிப்பாக உங்கள் மீது, என் மீது விழுந்த கடமையாய் இருக்கின்றது என்பதை புரிந்து இந்த மனுவியல் பாடத்தை நீங்கள் படிக்க வேண்டும். சரி, இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். மனிதன் இவ்விதமாய் வீழ்ச்சியுற்றான், தேவ சாயல இழந்து போனான். எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள்னு பவுல் எழுதுகிறார். அப்போ தேவ மகிமை இழந்து போன மனிதனை நாம் ஆதாம் ஏவாளை பார்க்கின்றோம். அப்போ தேவ சாயலுக்கு பரிபூர்ண மாதிரி யாராவது இருக்காங்களா? பரிபூர்ணமான மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து தான் பரிபூர்ணமான மாதிரி. தேவ சாயலுக்கு பரிபூர்ணமான மாதிரி இயேசு கிறிஸ்து தான். 2 கொரிந்தியர் 4:4, கொலோசியர் 1:15, எபிரேயர் 1:3, யோவான் 14:9 போன்ற வசனங்களை பாருங்க. இன்னும் அநேக வசனங்கள் உண்டு. அப்போ அவர் தேவ சாயல்ல இருந்தார், ஆனா மனித ரூபத்தை உடையவராக இருந்தார் என்று நம்ம வாசிக்கின்றோம் இந்த வசனங்களிலே. அப்ப தேவ சாயலிலும் ரூபத்திலும் இருந்தவர் பரிபூர்ணமான மாதிரி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்ப ஆதாமேவாள் பரிபூர்ணமான மாதிரியா? நமக்கு இல்லை. அதனாலதான் வேதம் 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஏன்னா 1வது ஆதாமாகிய அந்த ஆதாம் வீழ்ச்சியுற்றதினாலே, பரிபூர்ணமான மாதிரியா இல்லாம போனதுனால, கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்கு உள்ளானதுனால, கீழ்ப்படிந்த 2வது ஆதாம் நமக்கு கொடுக்கப்பட்டார். இப்ப நீங்க பின்பற்ற வேண்டிய மாதிரி இயேசு கிறிஸ்து தான். நீங்க பழைய ஆதாம் ஏவாளின் வம்சத்துல தான் வந்து கொண்டிருக்கிறீங்க முறைப்படி. ஆனா இப்ப நீங்க ஒன்னு செய்யலாம், 2வது ஆதாமாகிய இயேசுவின் வழியாக நீங்க ரட்சிப்படைந்து அவரை ஏற்றுக்கொண்டு அந்த 2வது ஆதாமின் வம்சத்தில் பரிபூர்ணமான மாதிரியை இயேசுவை பின்பற்றி நீங்க உங்க வாழ்க்கையை நடத்த முடியும். நான் சற்று முன்னர் ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியை குறித்து விளக்கமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப இந்த வீழ்ச்சியினால என்ன விளைவு ஏற்பட்டது, அதை குறித்து 3 வேத வல்லுநர்களின் கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது சபை பிதாக்கள் என்ன சொல்றாங்க, மனித வீழ்ச்சியினால மனிதனின் தெய்வ சாயல்ல என்னென்ன விளைவு ஏற்பட்டதுன்னு பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. சில முக்கியமான கருத்துக்களை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். ஐரேனியஸ் என்ற வேத வல்லுநர் இவ்விதமாய் சொல்கிறார், மனிதன் வீழ்ச்சியுற்றதுனால அவன் நீதியின் தன்மையை இழந்தான். அதாவது அவனுக்குள் இருந்த நீதி இழந்து போன நிலைமையில ஆயிடுச்சு. அவனுக்கு சிந்திக்கும் திறனும் ஒழுக்க சுயாதீனமும் இழந்து போன நிலைமையில ஆகிவிட்டதுன்னு சொல்கிறார். அவனுக்கு மனிதனுக்கு அதாவது சிந்திக்கும் திறன் போயிடுச்சு, ஒழுக்கத்துல சுயாதீனமும் இழந்து போன நிலைமையில் ஆகிவிட்டான். அப்ப ஒழுக்கம் இல்லாம ஆயிடுச்சு. ஒழுக்கத்துல சரியா சுயாதீனமா விடுதலையோடு அவனால செயல்பட முடியல. ஏன்னா அவன் விழுந்து போனதுனால அவனுடைய ஒழுக்கத்துல சுயாதீனம் இல்லாம பாவத்துக்கு அடிமைப்படுகிற இடத்துக்கு வந்து விட்டான். அவன் விடுதலையோடு இருந்தான்னா, சுயாதீனத்தோடு இருந்தான்னா, அவன் நீதியாக நேர்மையாக கர்த்தருக்குள் வாழ்கிற இடத்துல இருப்பான். ஆனா வீழ்ச்சி அடைந்தபடியினால் அவனுடைய சுயாதீனம் போய் அவன் பாவத்துக்கு அடிமைப்பட்ட இடத்துக்கு, பிசாசுக்கு அடிமைப்பட்ட இடத்துக்கு வந்து விட்டான் என்று சொல்கின்றார். மார்ட்டின் லூத்தர் சொல்லும் பொழுது, மனிதனுடைய வீழ்ச்சியினால தேவ சாயல அவன் இழக்கவில்லை, தேவ சாயல் அவனிடம் இருந்தது. என சாயலும் ரூபமும் ஒரே அர்த்தமுடைய 2 வார்த்தைகள் என்று இவர் சொல்கின்றார். அப்போ இந்த தேவ சாயல் நம்மிலே மறைந்த நிலையில் இருக்கிறது. இதை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுவதன் மூலம் என்ன செய்யலாம், மீண்டும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இடத்தில் நான் ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதவசனத்திலிருந்து, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம என்ன செய்யறாரு, உயிர்ப்பிக்கிறார்னு வேதம் சொல்லுது. எபேசியர்கள் நிருபம் 2வது அதிகாரத்துல. அப்ப இவர் சொல்கிற கருத்தும் இதுதான். இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, மறுஜன்மம் அடையும் பொழுது, ரீபான் எக்ஸ்பீரியன்ஸ் அடையும் போது, நம்ம மீண்டும் அந்த தேவ சாயலை பெற்றுக் கொள்கின்றோம் என்று கூறுகின்றார். அடுத்து கால்வின் என்ற தேவ மனிதர் கூறும் பொழுது, மனிதன் வீழ்ச்சியுற்ற பொழுது அவன் தேவ சாயலை முற்றிலும் இழக்கவில்லை. கொஞ்சம் இருந்தது, அதாவது பாதிக்கப்பட்ட நிலைக்கு உள்ளானது, ஆனா முற்றிலும் அவன் இழக்கவில்லை என்று இவர் சொல்கின்றார். வீழ்ச்சியின் பின்பதாகவும் தேவசாயலின் பகுதியே அவன் உடையவனாகவே இருக்கிறான் என்று ஆதியாகமம் 9:6, 1 கொரிந்தியர் 11:7, யாக்கோபு 3:9 போன்ற வசனங்களை அடிப்படையாய் வைத்து இவர் கூறுகின்றார். அப்ப முழுமையா அவன் தேவசாயலை இழக்கவில்லை, அவனுடைய தேவசாயலின் பகுதியை உடையவனாக இருக்கிறான் என்று இவர் கூறுகின்றார். இன்னும் அநேக கருத்துக்களை இவர் வைத்தாலும், முக்கியமான வீழ்ச்சியின் போது நடந்த சில நிகழ்வுகளை மாத்திரம் அவர்கள் சொன்ன காரியத்தின் முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக சுட்டிக்காட்டி கொண்டு இருக்கிறேன். சரி, மனிதன் வீழ்ச்சியுற்றான், சரியா? இப்போ நம்ம வாழ்க்கையில வீழ்ச்சியுற்ற அந்த நிலையில் இருக்கிறோமா, அதுக்கு வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னா, பரிகாரம் இருக்குது. நாம வீழ்ச்சியுற்ற ஆதாமேவாளின் சந்ததியில் வந்தாலும், அந்த தேவ சாயலை இழந்த நிலையில் இருந்தாலும், அதற்கு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. என்ன, இழந்த தேவ சாயலையும் ரூபத்தையும் நாம் மறுபடி பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், அதுக்கு என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மறுஜென்மம் அடைகிறோம், அதாவது ரீபார்ன் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபடி பிறந்த அனுபவத்துக்கு வருகிறோம். மறுபடி பிறந்த அனுபவம் என்ன? நாம் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வாழ்வில் குழந்தையாக பிறக்கின்றோம், அதாவது தெய்வ சாயலை குழந்தை வடிவில் பெற்றுக்கொண்டது போல பெற்று அதற்கு பின்பதாக நம்ம வேத வசனமாகிய ஞானப்பாளினாலே போஷிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு முழு வளர்ச்சிக்கு நேராக அந்த ஆவிக்குரிய மனிதன் வளர்கிறான். அந்த தெய்வ சாயல் உள்ள மனிதன், உள்ளான மனிதன் என்று வேதம் சொல்கிறதே, அந்த தெய்வ சாயலை உடைய ஒரு மனிதனாய் நீங்களும் நானும் வாழ முடியும். அடுத்து ரெண்டாவது காரியம், தெய்வ சாயலையும் ரூபத்தையும் புதுப்பித்துக் கொள். அப்போ தேவசாயலுக்கு மனிதன் தருகிற பதில் என்ன தெரியுமா? முதலாவது காரியம், இழந்த தேவசாயலையும் ரூபத்தையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது, தேவசாயலையும் ரூபத்தையும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அதாவது பெற்றுக்கொண்ட தேவசாயல் அனுதினமும் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று நாம் அறிய வேண்டும். அது பேர் பரிசுத்தமாகுதல், சாங்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிறது. நாம் மறுபடி பிறக்கிறோம், இப்போ தேவசாயலை பெற்றுவிட்டோம். இந்த பெற்ற தேவசாயலை அனுதினமும் புதுப்பிக்கணும், அனுதினமும் பரிசுத்தமாகிக் கொண்டே போகணும். நம்ம ரட்சிக்கப்பட்டவுடன் நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை நீங்க எப்பொழுதும் புரிந்து கொள்ளணும். ஆயக்காரனை பார்த்து கத்த சொன்னார், அவனல்ல இவனை நீதிமானாக்கப்பட்டவனாய் வீடு திரும்பி போனான்னு கத்த சொன்னார். அப்ப மனம் திரும்பின மறுநிமிடம் நம்ம முற்றிலுமாய் நீதிமானாகி விடுகிறோம். பாவிங்கிற ஸ்தானத்தை விட்டு நீதிமான்கிற ஸ்தானத்துக்கு வந்து விடுகிறோம். சரி, இதற்கு முன்பதாக இப்ப முழுவதும் நீதிமானா இருக்கிறோமா? ஆமா, முழுவதும் நீதிமானா இருக்கிறோம். ஆனா ஒரு கடமையை கத்தர் நமக்கு முன்பை வைத்திருக்கிறார், பரிசுத்தமாகதில் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போக வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போதுதான் நாம முழு தெய்வ சாயலையும் பெற்றுக்கொள்வோம் என்று 1 Corinthians 15:49, 3:18, Colossians 3:10, 1 John 3:2 போன்ற வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. மூணாவது காரியம், தெய்வ சாயலுக்கு நாம நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும். தெய்வ சாயலுக்கு, தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலை படைத்திருக்கிறாரு. அப்போ தெய்வ சாயலுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்க போகிறோம்? நன்றி உணர்வு உடையவர்களாக இருந்து அவரை ஸ்தோத்தரிக்கணும். மூன்று காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. Psalm 8:4-6 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று அங்கே வாசிக்கின்றோம். அப்போ நம்ம தேவசாயலுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கணும். அவர் நம்ம விசாரிக்கிறதற்கும் நம்ம நினைக்கிறதற்கும் நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு உணரணும். நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார்னு அவர் சொல்றாரே, அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நன்றி உடையவர்களா இருக்கணும்? அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல நமக்கு ஆளுகை தந்திருக்கிறாரு, நம்முடைய பாதங்களுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்று இங்கே வசனம் சொல்கிறது. அப்ப இப்படி தந்த அவருக்கு நம்ம செய்கின்ற ஒரே ஒரு கைமாறு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லி நன்றி உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த மனுவியல் பாடத்தில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து மனிதனுடைய தன்மை மற்றும் வீழ்ச்சியை கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். மனிதனுடைய இந்த பர்சனாலிட்டி தேவனால் உருவாக்கப்பட்டது. இந்த ஆழத்துவ அமைப்பு தேவனால உருவாக்கப்பட்டது. Adiyagam 2:7, அதுல மூன்று பிரிவுகள் இருக்குது. தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? சரீரம், அது மனிதனாலே உருவாக்கினார். அவனுக்கு ஆவி இருக்கிறது, அது எப்படி வந்தது? ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினதினால் அவனுக்கு ஆவி வந்தது. ஆத்மா எப்படி வந்தது? அவர் ஜீவ சுவாசத்தை ஊதிய பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று நாம் அறிகிறோம். ஸோ மூன்று பகுதி உடையவர்களாக மனிதன் இருக்கிறான் என்று நான் முன்னே பாடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் அவனுக்கு சித்த சுயாதீனம் என்ற ஒன்றை கர்த்தர் கொடுத்ததுனால தான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது அவர்களே முடிவு பண்ணி எதையும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் சித்த சுயாதீனம். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அது இருக்கிறது இன்று வரை. அப்போ நாமே முடிவு செய்து அவரை பின்பற்ற கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நீங்கள் விரும்பினா கர்த்தரை தேர்ந்தெடுக்கலாம், விரும்பாட்டா பிசாசை தேர்ந்தெடுக்கலாம். பிசாசை தேர்ந்தெடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் தேவனை தேர்ந்தெடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசாசின் கண்ட்ரோலில் வந்து விடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சித்த சுயாதீனத்தை அவங்க தவறாக பயன்படுத்தினாங்க. தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தங்களுடைய விருப்பத்தின்படி இருதயத்தில் ஆசை வைத்து பாவத்தை தெரிந்து கொண்டார்கள். அப்போ முதலாவது பாவம் எங்கே செய்யப்பட்டது? மனிதனுடைய இருதயத்தில் செய்யப்பட்டது. இன்றைக்கி அப்படிதான் பாவம் பிறக்குது. அது செயல்வடிவுக்கு வரும் முன்னர் முதல்ல இருதயத்தில் அது ஆரம்பமாகுது. அடுத்து திட்டம் பண்ணுகிறோம், அதை குறித்தே சிந்திக்க சிந்திக்க ஆரம்பித்தவுடன் திட்டம் உண்டாகுது, பிறகு அது செயல்வடிவுக்கு வருகிறது. அப்போ பாவம் மனிதனுடைய இருதயத்திலேயே முதலாவது செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதனுடைய வீழ்ச்சியினால் என்ன விளைவு ஏற்பட்டது? உடனடி விளைவுகள், நீண்டகால விளைவுகள்னு நம்ம ரெண்டு தலைப்பில் நம்ம விரும்புன்னு பார்க்கலாம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது உடனடியாக ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் பரிசுத்தத்தை இழந்தார்கள். அடுத்து தேவனோடு உள்ள தொடர்பை இழந்தார்கள். அடுத்து மற்றவர்களோடு உள்ள தொடர்பை இழந்தார்கள். பாவ தண்டனை குறித்த பயம் அவர்களுக்கு உண்டானது. நன்மை தீமையை பற்றிய அறிவை பெற்றார்கள். அடுத்து அவர்களுடைய மனச்சாட்சி இப்போ கூர்மையாயிடுச்சு. தெய்வ பயம் உண்டானது. அடுத்து மற்றவர்களை குற்றஞ்சாட்ட ஆரம்பித்தார்கள். அடுத்து அவங்க வீழ்ச்சியினால மனிதனுடைய முழு தன்மையும் கெட்டு போனது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, முழு மனுக்குலத்தின் முழு தன்மையும் கெட்டு போனது. மிருக ஜீவன்கள் மேல் என்ன செய்து சாபம் வந்தது. மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் பகைமை உண்டானது. இன்னும் கூட பார்க்கிறோம், மனிதனுக்கு இந்த வீழ்ச்சிக்கு பிறகு சரீர வலி ஆரம்பமானது. அடுத்து நிலம் சபிக்கப்பட்டது. இன்னும் கூட அதிகாரம், உணர்ச்சி நெருக்கடி, திருமணத்தில் தகுதி வரிசை போன்றவையெல்லாம் உண்டாக ஆரம்பித்தது. இதைத் தொடர்ந்து சரீர மரணம் உண்டானது. நம்ம அதே அதிகாரத்தில் பார்க்கிறோம், மனித குலத்திற்கு ஜீவ விருட்சத்தின் கனி விலக்கப்பட்டது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அனைத்து காரியங்களையும் நீங்கள் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்தில் 7வது வசனம் முதல் 24வது வசனம் வரை உள்ள காரியங்களில் நீங்கள் பார்க்க முடியும். இத்தனை விளைவுகள் உடனடியாக ஏற்பட்டது ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியினால. சரி, அடுத்து நீண்ட கால விளைவுகள் என்ன ஏற்பட்டது? நம்ம வசனம் 24 பார்க்கிறது போல முழு மனுக்குலமும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டது. அதாவது முழு மனுக்குலமும் தேவனை விட்டு தனியாக பிரிந்த ஒரு இடத்துக்கு இவங்களுடைய கீழ்ப்படியாமல் தான் நடத்தியது, சரிதானா? அடுத்து மனித குலத்துக்குள்ளாக பாவம் பிரவேசித்தது. நீண்ட காலமாய் அது இன்று வரை இருக்கிறது. ரோமர் 3:23, ரோமர் 5:12, கலாத்தியர் 3:22 போன்ற வசனங்களையும் நீங்கள் இதை பார்க்கலாம். அடுத்து ரோமர் 5:12 பார்க்கிறது போல மனித குலத்திற்குள்ளாக மரணம் பிரவேசித்தது. அவங்களுக்கு மட்டும் இல்லை, முழு மனு குலத்துக்கும் மரணம் வர ஆரம்பித்தது. அதேபோல் ரோமர் 5:12 எல்லோரும் ஆதாமின் குற்ற உணர்வை சுதந்திரித்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். நீண்ட காலமாக உள்ள விளைவு அதுதான். இன்னைக்கு வரைக்கும் மனிதனுக்கு தேவனிடத்தில் வராத வரையில் குற்ற உணர்வு என்பது அவனுக்குள் இருக்கிறது. அந்த குற்ற மனசாட்சி இயேசு கிறிஸ்துவிடம் வரும்போது மட்டும்தான் நமக்கு நம்ம விட்டு நீங்குகிறதா இருக்குது. சரி, இதேபோல் ரோமர் 3:23 எல்லோரும் ஆதாமிற்குள்ளாக மற்றும் தங்கள் சொந்த பாவத்தினால நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அடுத்து ரோமர் 8:6-9 வரை உள்ள வசனங்களின்படி ஆவிக்குரிய மரணம் வந்தது. ஆதாமிகளுக்கும் வந்தது, நமக்கும் வந்தது. தேவனிடத்தில் மறுபடி பிறக்காத வரையில நம்ம மரணத்திற்குள்ளாக தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய மரணம் நமக்குள் நிகழ்ந்ததா இருக்குது. மரித்தவர்களாக இருக்கிறோம். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாக தான் இருக்கிறோம். அந்த ஆவிக்குரிய மரணம் வந்தது எப்பொழுது? இவங்களுடைய வீழ்ச்சிக்கு பின்பதாக முழு மனுக்குலத்திற்கும் வந்துட்டு. அடுத்த ரோமர் 6:23 பாவத்திற்கான தண்டனை மனுக்குலம் மீது இன்று வரை உண்டானதாய் மாறிவிட்டது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 20:11-15 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது தேவனுடைய நியாயத்தீர்ப்பு மற்றும் நித்தியமாக மனிதன் பிரிக்கப்படுதல் அதுக்கு பிறகு வந்தது. தேவ நியாயத்தீர்ப்பு இனி வருகிறதா இருக்குது. நீண்ட கால விளைவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதே போல நித்தியமாக நரகத்தில் தள்ளப்படுகிற ஒரு நிகழ்வு இனிமேல் வரப்போகிறதா இருக்குது. 2 கொரிந்தியர் 4:4 சாத்தானுக்கு சிறைப்பட்டவனாய் மனிதன் மாறிவிட்டான். நீண்ட கால விளைவு. இன்னைக்கு வரைக்கும் சாத்தானுக்கு சிறைப்பட்டவர்களாக தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் அண்டை வரும் முன்னர் வரை அப்படிதான் சாத்தானுக்கு சிறைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக சாத்தானிடமிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் கர்த்தருக்குள் வாழ்கிற வாழ்வை பெறுகின்றோம். அடுத்து என்ன விளைவு? பாவத்தினால முழு மனித சுபாவமும் பாதிக்கப்பட்டது. முழு மனித சுபாவமும் பாதிக்கப்பட்டது. அதுக்கு முன்பு வர நன்றாகத்தான் சிந்தித்தான். நியாயமாகத்தான் சிந்தித்தான், சரியாகத்தான் சிந்தித்தான். ஆனால் இன்றைக்கோ நம்ம நல்லது சொல்ல போனால் கூட அந்த மனிதன் தவறாக எடுக்கிறான் பாருங்க. ஏன்னா அவனுடைய சுபாவம் பாதிக்கப்பட்டு விட்டது. ரோமர் 3:9 மனித குணாதிசயம் சீர்குலைந்து போனது என்று வேதம் சொல்லுது. சீர்குலைந்து போயிடுச்சு. அடுத்து மனித வரலாறு இரத்த கரை படிந்ததாய் மாறிவிட்டது. யுத்தத்தினாலும் பழி வாங்குதலினாலும் நிறைந்ததாய் மாறிவிட்டது. இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற விருப்பத்தினால ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஒரு ஜாதி எழும்பிய நிலை உண்டாயிற்று என்று வரலாற்றில் பார்க்கிறோம். வாழ்க்கையில் சாதிக்கணும், பெரிய அளவு உலகத்தை அனுபவிக்கணும், இப்படி பல எண்ணங்கள் மனித வீழ்ச்சிக்கு பின்பதாக உண்டானபடியினால் பல யுத்தங்கள், வலியவன் எளியவனை ஒடுக்கிற நிலை அது இன்று வரை இருக்கிறது. இரத்தம் கரைபடிந்ததாக உலக வரலாறு மாறிவிட்டது. நீண்ட கால விளைவுகள் பிரியமானவர்களே. சரி, இப்படியெல்லாம் ஆயிடுச்சுங்க, என்ன செய்யலாம்? வீழ்ச்சிக்கான தேவனுடைய பரிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பியிருக்கிறார். யோவான் 3:16 அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்திருக்கிறார். முழு உலக பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் தண்டனையாக முழு கிரயத்தையும் அவர் செலுத்தி விட்டார். உங்கள் பாவத்தை, ஏன் பாவத்தை, அதுக்குரிய கிரயத்தை சிலுவையில் செலுத்தி விட்டார். தேவ கிருபையினால மீட்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது என்று 1 பேதுரு 1:19 சொல்கிறது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்கப்பட்டோம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, மனு குலத்திற்காக அவர் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன? புது சிருஷ்டிய நமக்கு தந்துவிட்டார். 2 கொரிந்தியர் 5:17 கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாக நாம் மாறுகிற பாக்கியத்தை 2 ஆம் ஆதாமாகிய இயேசு உங்களுக்கு எனக்கு என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. மட்டுமல்ல, மீட்கப்பட்டவர்களுக்கான நமக்கு மகிமையான எதிர்காலம் இருக்குது. அவர் மீட்கிறாரு, புதிய சிருஷ்டியாக்குகிறாரு, மகிமையான ஒரு எதிர்காலத்தை தருகிறார் என்று 3 தலைப்பின்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ யோவான் 14:2-3 பாருங்க. அதில் சொல்லப்பட்டதன் அர்த்தப்படி அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண இயேசு சென்று இருக்கின்றார். அப்போ நமக்கு மகிமையான ஒரு எதிர்காலம் இருக்கிறது. பிரியமானவர்களே, மனுவியல்ல நம்ம இதைத்தான் படிக்கிறோம். எவ்விதமான ஒரு தோல்வியான வரலாறாய் மனித வரலாறு போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முதல் மனிதனே தோற்று போனான் என்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலையே மனித வாழ்வில் பார்க்குறோம். விழுந்து போனான், ஆனால் தேவன் வீழ்ச்சி உற்று விடவில்லை. அவர் மனிதனை மீட்க அடுத்து செயல்பட்டார். மனிதன் பலவீனமானவன் தான், ஆனால் அவனை தூக்கி நிறுத்தி ரட்சிப்புக்குள் கொண்டு வந்து புதிய சிருஷ்டிப்பை கொடுத்து சிறந்த எதிர்காலத்தை நமக்காக வைத்திருக்கின்றார். அவன் மனித எழில் இந்த காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து, இது தாங்க மனிதனுடைய வரலாறு என்பதை தெரிந்து, மனித சுபாவம் இப்படி தாங்கன்னு புரிந்து வாழ கர்த்தர் அழைக்கிறார். இதை நம்ம நன்றாக புரிந்தாதான் உலக மனிதனை புரிந்து கொள்ள முடியும். சில பேர் இவ்வளவு ஜபித்த பிறகும் இவ்வளவு வேதறிவை பெற்ற பிறகும் இந்த விழுந்து போன மனிதர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அறியாமல் அவங்ககிட்ட நீதியை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் ஆச்சரியமான விஷயம். வேதம் வாசிக்கிற ஜெபிக்கிற மக்களே நிறைய பேர் இயேசுவுக்கும் உலகத்துக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதமே வாசிக்காத மனிதன் எப்படி இருப்பாப்போம் யோசித்து பாருங்க. ரட்சிக்கப்படாத மனிதன் எப்படி இருப்பான்? அவன் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின நிலையில் தானே இருப்பான். அவனுடைய நீதி நியாயத்தை உங்களால் எதிர்பார்க்க முடியுமா? ஆனாலும் நீதி நியாயத்தை செய்யும்படி கர்த்தர் பாதுகாப்பை இல்லட்டா அவனை கொண்டு நடப்பிக்கிறதுனால, அவனை கட்டுப்படுத்துகிறதுனால உலகில் நீதி நியாயம் இவ்வளவாய் நிலை நிற்கிறது. ஆனாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும், உலக மனிதர்கள் வீழ்ந்து போனவர்கள், நடைபிணம் போல வாழ்கிறவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் அவங்க மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னா என்னத்தம், நடைபிணமாக வாழ்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்கிறது போல இருக்கிறார்கள், ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் மரித்தவர்களாக இருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நடைபிணமாய் தான் உங்களுக்கு முன்னே வருகிற உலக மனிதன் இருக்கிறான். அவன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன வாழ்கிறீங்க, ஏதோ இருக்கிறோம் அப்படின் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு தான் நம்பிக்கை இல்லையே, ரட்சிக்கப்படலையே, பாவத்தில் மறித்த நிலையில் இருக்கிறான், நடைபிணமாய் வாழ்கிறான். அப்போ அந்த மனிதன்ட்ட போய் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பது புரிந்து கொள்ளுங்க. தெய்வ மனிதர்களாகிய தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிற நீங்களும் நானும் உலக மனிதனை புரிந்து வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த மனிதர்களை படித்து நம்ம தெரிந்து கொண்ட விஷயம், மனிதன் இப்படி தான், மனிதனுடைய இயல்பு இதுதான். அவன் இப்படிதான் இருப்பான். அவன் மரணத்துக்கு நேராக போகிறான், பாவத்துல தான் வாழ்கிறான், குற்றமுள்ள மனதோடு தான் வாழ்கிறான், அவன் எரிச்சல் உடையவனாக தான் இருப்பான், பாவ சாயலில் தான் இருப்பான். ஆனால் ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியங்கிறத தெரிந்து கொண்டோம். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுனால நாம் அவர்களை எப்படி நடத்தணுங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். உலகில் நம்ம அவளோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவங்கள எப்படி நடத்தணும்னு நமக்கு தெரியணும். அவங்க செயல்படும் போது நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, வேதம் வாசித்து தேவ ஆவியானவருடைய ஞானத்தின்படி வாழ்ந்தால் எல்லாம் சரியாக நடக்கும். அப்போ தேவனிடத்தில் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, அவர் சொன்னபடி செய்யுங்க. அவருடைய வேத வசனத்தின் வழியாக செல்லும்போது மனு இயலை தெரிந்து கொண்ட உங்களுக்கு இந்த மனிதனை எப்படி நடத்தணுங்கிறதும் தெரியும். இந்த மனிதன் மத்தியில் எப்படி உங்கள் வாழ்க்கையை ஞானமாக அமைத்து கொள்ளணும் அப்படிங்கிறதும் புரியும். கர்த்தருக்கு உதவி செய்வார். ஜபத்தோடு நம்ம தொடர்ந்து இந்த பாடத்தை கேட்போம். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தர இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.